శాంతి శ్రీ సుందరాస
సందర్భం తందమికి நன்றி குழுக்களின் தலைவர் அவர்களே. வடகிழக்கு பிரதேசமானது மண்வளம், மனிதவளம், மூலவளங்களை கொண்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களிலே இந்த யுத்தத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இங்கு வாழ்ந்த மக்கள் நிறைவான பொருளாதார வளம் கொண்டவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். எதிர்பாராத விதமாக ஏற்படுத்தப்பட்ட யுத்தம் தந்த அழிவுகளின் காரணமாக இங்கு ஏற்பட்ட இடம்பெயர்வுகள், சொத்து அழிவுகள் என்பன எமது மக்களை இன்று கையேந்தி வாழ்கின்ற ஒரு நிலைக்கு உட்படுத்தியுள்ளது. அந்த வகையிலே இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டு 7 வருட காலங்கள் முடிவடைந்த நிலையிலும் எமது மக்கள் சுயமான ஒரு தொழிலை செய்து தமது வருமானத்தை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. யுத்தத்திற்கு முந்தைய காலத்திலே 1983 காலப்பகுதியில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய 3 மாவட்டங்களும் நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் 40% பங்களிப்பை செலுத்தியுள்ளது. ஆனால் இந்த கடல் வளம் பொருந்திய வடபகுதியிலே வாழ்கின்ற மீனவர்கள் இன்று அன்றாடம் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய வகையிலே அவர்களுக்குரிய சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. மீனை பிடிக்க முடியாத ஒரு நிலையே இங்கு தொடர்கின்றது. சட்டத்துக்கு முரணான வகையிலே தென்பகுதியிலே இருந்து வருகின்ற மீனவர்கள் அந்த மீன்களை வாரியள்ளி செல்வது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த மீன்பிடிக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமை அதற்கு மீனை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படாமை என்பவற்றுக்கு அப்பால் ஒரு நல்லிணக்க சூழலிலே அந்த பாரம்பரிய தொழில்களை அந்த மக்கள் செய்வதற்குரிய ஒரு வசதி வாய்ப்பும் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்படாமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். இதேபோல் விவசாய பூமியாக விளங்குகின்ற இந்த வடகிழக்கு பகுதியிலே அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய உற்பத்தி பொருட்கள், பல உற்பத்தி என்பன பொருத்தமான முறையிலே தொழிற்சாலைகள் நிறுவப்படாமையால் அவை தேசிய உற்பத்தியிலே பங்களிப்பு செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இன்று இந்த யுத்தத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டம் முதலாவது இடத்தை பெறுகின்றது என்றால் அது ஏழ்மையில்தான் முதலிடத்தை பெறுகின்றது. ஆனால் இந்த யுத்த காலத்திலும் சரி, யுத்தத்திற்கு முந்தைய காலத்திலும் சரி, அங்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் கௌரவத்தோடு சுயதொழிலில் ஈடுபட்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்று இந்த அபிவிருத்தி என்ற போர்வையிலே பல கோடி ரூபாய்கள் வடகிழக்கில் கொட்டப்பட்டாலும் அவை உரியவர்களது உரிய முறையில் போய் சேராமையினாலே தொடர்ந்து எமது மக்கள் ஏழ்மை நிலையில் இருப்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடபகுதியை பொறுத்தவரையில் நெல் உற்பத்தி என்பது மிகவும் அபரிமிதமான ஒரு உற்பத்தியாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த நெல்லை பதனிடுவதற்குரிய மில் வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படாமையினால் இந்த நெல் தென்பகுதிக்கு நெல்லாகவே பொருத்தமற்ற விலை நிர்ணயிப்புகளின் ஊடாக கொண்டு செல்லப்படுகின்றது. அதனாலே எமது மக்கள் தொடர்ந்து கூலியாட்களாகவும் வேலையாட்களாகவும் இருக்கின்ற நேரத்திலே தொழிற்சாலைகளை நிறுவியிருக்கின்ற தென்பகுதியினர் முதலாளித்துவமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பனை வளமும் இந்த வடபகுதியிலே ஒரு மிக சிறந்த ஒரு வளமாகும். கற்பகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பனியை பயன்படுத்தி எத்தனையோ கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ற வளங்கள், மனித வளம், போக்குவரத்து வசதி, மின்சார வசதி போன்ற இதர வசதிகள் காணப்பட்ட பொழுதும் அது சார்ந்த உற்பத்தி தொழிற்சாலைகள் இதுவரை நிறுவப்படவில்லை. ஆனால் மீள் குடியேற்றத்தின் பின்பு இந்த கைத்தொழில் சார்பாக பல நிதி கொட்டப்பட்டாலும் அந்த தொழிலிலே ஒரு நிலைபேறான அபிவிருத்தியை அடையக்கூடிய வகையிலே வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் பிரதேச செயலக பிரிவிலே காணப்படுகின்ற ஓட்டு தொழிற்சாலை யுத்த காலத்திலும் அதற்கு முன்பிய காலத்திலும் இலங்கை பூராவும் மிகவும் பிரபல்யமான ஓட்டு உற்பத்தி தொழிற்சாலையாக காணப்பட்டது. இந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்குமாறு பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டன. ஆனால் இன்று அரசியல் லாபம் கருதி, சுயலாபம் கருதி அந்த ஓட்டு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்குரிய பல ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் ஈடுபடுவது இங்கு குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த அரசை நான் எச்சரிக்கின்றேன், அந்த ஓட்டு தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கு வாழுகின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலே செயற்திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். திட்டமிட்ட குடியேற்றங்களை ஏற்படுத்தி தாங்கள் அரசியல் லாபம் கருதுவதில் பெற்றுக் கொள்ளுகின்ற வகையிலே இந்த ஓட்டு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படுமானால் அதற்கு மக்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்பதனை நான் இவ்விடத்தில் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன். இது மட்டுமல்ல, இந்த வடபகுதியிலே மீள் குடியேற்றத்தின் பின்பு வழங்கப்பட்ட பால் மாடுகள் ஊடாக அங்கு பால் உற்பத்தி என்பது அபரிமிதமான ஒரு உற்பத்தியாக இருக்கின்றது. அங்கு வாழுகின்ற இந்த யுத்த பாதிப்பிட்ட விதவைகள், ஏழைகள் ஒரு மாட்டு நெல் உற்பத்தியாகின்ற பாலில் 1 லிட்டர் பாலை 80 ரூபாவுக்கு விற்றுவிட்டு 150 மில்லி லிட்டர் மைலோ மில்க் பக்கெட்டை வேண்டி குடிக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இங்கு ஒரு இந்த வடபகுதியை மையமாக கொண்டு பால் பதனிடும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட வேண்டும். யுத்த காலத்தில் பொருளாதார தடை இருந்தது, மின்சார வசதி இருக்கவில்லை, போக்குவரத்து வசதி இருக்கவில்லை, அதனால் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க கூடிய சூழ்நிலை இருக்கவில்லை. ஆனால் இன்று 7 வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டும் ஏன் இந்த மூலப்பொருட்கள் முடிவு பொருட்களாக இந்த வடபகுதியிலே மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகவில்லை என்பது இங்கு ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுகின்றது. இது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்திலே சின்ன வெங்காயம், பழங்கள் உற்பத்தி, குறிப்பாக திராட்சை பழம் என்பன அபரிமிதமான உற்பத்தியாக காணப்படுகின்றது. இவற்றை குளிரூட்டி பதப்படுத்தி வைத்து சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நவீன குளிரூட்டல் வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. கைத்தொழிலுக்கென, சிறு கைத்தொழிலுக்கென முதலீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற பொழுதும் அவை அந்த மக்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதாகவோ, அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாகவோ, அவர்களுக்கு ஒரு நிலைபேறான வருமானத்தை ஏற்படுத்திய கூடிய வகையில் அவை அமையவில்லை என்பது இன்று குறிப்பிடத்தக்கது. வெறுமனே 7 வருடங்களாக சிறு கைத்தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்குவதிலேயே அரசு பணத்தை செலவு செய்கின்றது. தொடர்ந்து நடைபெறுகின்ற பயிற்சிகளால் இடைத்தரகர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அரசு அதிகாரிகளும் தமது போக்குவரத்து செலவுக்கும் அந்த பயிற்சியாளர்களுக்கான போக்குவரத்து சிற்றுண்டிகளை வழங்குவதற்குமாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதற்குரிய மதிப்பீடுகள் செய்யப்பட்டு பணங்கள் செலவாகின்றது. அங்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த பணம் எவ்வளவு தூரம் அந்த மக்களுக்கு அவர்களுடைய வருமானத்தை அதிகரிக்கின்ற வகையிலே அந்த பணம் செலவு செய்யப்படுகின்றது என்பது மீளாய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இதேபோல் உப்பளம் தொழிற்சாலையும் இந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி அவர்களது வாழ்க்கை தரத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையாக காணப்பட்டது. இந்த தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பித்து அங்கிருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலே இன்னும் செயற்திட்டங்கள் வகுக்கப்படாமை மிகவும் இந்த மக்களை தொடர்ந்து இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் ஏழைகளாக உழைக்கின்ற தமது பிள்ளைகளை இழந்த தாய்மார் தமது கணவரை சிறையிலே வைத்துவிட்டு வருமானம் இன்றி தவித்துக் கொண்டு தனது பிள்ளையை கல்வி கற்பிக்க முடியாமல் அன்றாடு ஒருவேளை சாப்பாட்டுக்கே இயலாமல் சமூகத்திலே பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களுக்கும் மனவேதனையான வேலைப்பாடுகளுக்கும் இடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றமது தாய்மார் இவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். குடிசை கைத்தொழில் எமது வடபகுதியிலே மிகவும் வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு கைத்தொழிலாக காணப்பட்டது இந்த யுத்த காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும். ஆனால் இன்று இந்த குடிசை கைத்தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு சரியான சந்தை வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமையினால் அவர்கள் அந்த தொழில்களை தொடர்ந்து ஈடுபட முடியாத நிலை காணப்படுகின்றது. இந்த யுத்தத்திலே சகலவற்றையும் இழந்து வெறுங்கையோடு குடியேறிய எமது மக்களுக்கு 35,000 ரூபாய் பெறுமதியான ஒரு நீரிறக்கும் இயந்திரத்தையோ அல்லது 40,000 ரூபாய் பெறுமதியான அவர்கள் தோட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்குரிய ஒரு முதலீட்டையோ செய்வதன் மூலமாக அவர்களது வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு காணப்படவில்லை. எனவே அங்கு காணப்படுகின்ற மூலப்பொருட்களை முடிவு பொருளாக்கக்கூடிய வகையிலே திட்டங்களை வகுப்பதோடு அந்த முடிவு பொருட்களுக்கு ஒரு நல்ல சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த ஏழ்மை நிலையிலிருந்து மக்கள் மீண்டெழுவதோடு இந்த ஏற்றுமதி என்ற போர்வையிலே தேசிய உற்பத்தியிலே மக்களை பங்களிப்பு செய்ய செய்வதோடு இந்த யுத்த பூமியிலிருந்து மக்கள் மீண்டெழுந்து இந்த நல்லிணக்கத்தோடு நல்ல சுபீட்சத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு ஆனந்த் அலுத்கமகை மந்துமா.
கரு சபாபத்துமனி, அது தின பத்தின ஸ்ரீலங்கா அபநாயன சங்வர்தன பணத்தை அடுத்து මේ ගෙනෙන යෝජනාවල් පිළිබඳව මටත් අදහස් දැක්වීමට අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ප්‍රථම කොට පුතුවේදී භාවයේ පිරිනමනවා. ඇත්තෙන්ම මේ පනත යටතේ අපනායන කුෂ්කර්ම කර්මාන්තය පිළිබඳව විශේෂයෙන් සඳහන් කිරීමේදී අපේ ජාතික ආදායමට මහත් වූ කාර්යභාරයක් සිද්ධ වෙන්නේ මේ අපනායන කුෂ්කර්ම කර්මාන්තය තුළින්. ඇතැන්ම තේ කර්මාන්තය අපේ කොට්ටාසේ ගත්තහම විශේෂයෙන්ම කන්ද උඩරට අපේ පළාත් තුළ ඉතා හොඳින් කරන කර්මාන්තයක් හැටියට තේ කර්මාන්තය කරන අතර නොයෙකුත් බාධා මැද්දේ තමයි මේ කර්මාන්තය දිගින් දිගට ඉස්සරහට ඇවිල්ලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම තේ කර්මාන්තය කරුවන් මේ කර්මාන්තය ගෙනීම සඳහා වැඩ කරන කම්කරුවන් පැත්තෙන් කතා කරොත් මම හිතන්නේ කම්කරුවන් මම මේ ගරු සභාවේ මිට ප්‍රථමත් මම ප්‍රකාශ කරලා තියෙනවා වතු කම්කරුවන් අද වහල්ලුන් හැටියට තමයි මේ වතු පාලකයන් යොදාගෙන තියෙන්නේ. මේ මේ අයට තමන්ට කැමැති රැකියාවක් කිරීමේ අයිතිය අද වතු කම්කරුවන්ට නැති වෙලා තියෙනවා. මොකද වතු පාලකයන් අනිවාර්යෙන් ඒගොල්ලන්ගේ යටතේ කම්කරුවන් හැටියට විතරයි වැඩ කරන්න වතු කම්කරුවට අවස්ථාව ලැබිලා තියෙන්නේ. ඒ වගේම මේ වැඩ නොකරන කිසි කෙනෙකුට වත්තේ නිවාසවල පදිංචි වෙන්න තහනම්, ඒ වගේම වත්තේ තිබෙන ඓතිහාසිකම් භුක්ති විඳින්න තහනම්, මේ වගේ නොයෙකුත් බාධා මැද්දේ තමයි වතු තේ ආශ්‍රිත වතු කම්කරුවන් ජීවත් වෙන්නේ. ඒක නිසා මම හිතන්නේ 1972 ඉඩම් ප්‍රතිසංස්කරණ පනත යටතේ තමයි මේ තේ කර්ම මේ වතු කම්කරුවන්ට මේ ඉඩම් පවරා ගැනීමෙන් පස්සේ තමයි මං හිතන්නේ වැඩි බාධාවල් එල්ල වෙලා තියෙන්නේ. එකසේ වෙතත් විශේෂයෙන්ම තේ කර්මාන්තේ වගේම අපේ රටේ ජාතික ආදායමට විශාල වශයෙන් ආදායම එකතු කරන අපනයන කුෂ්කර්ම තුල සත්ව හානිය විශේෂයෙන්ම රටේ නිෂ්පාදනයේ මං හිතන්නේ 50%කට වඩා සත්ව හානියෙන් විනාශයට පත්වෙන බව අසඳහන් කළ යුතු තිබෙනවා. පොල්, කරාඹු, සාදික්කා, කොකෝවා, ගම්මිරිස් සහ පළතුරු නිෂ්පාදනයන්ගෙන් 50%කට ආසන්න සංඛ්‍යාවක් සත්වයන් නිසා විනාශයට පත්වෙනවා. ගරු මූලාසනයේ සභාපතිතුමනි, අද පොල් වගාව ගත්තොත් මං හිතන්නේ මේ රටේ නිෂ්පාදනයන් කරන පොල් සත්ව හානියෙන් වැළකීලා තිනවනම් මං හිතන්නේ අපි පොල් වලින් සුවම් පෝෂිත රටක් හැටියට විශාල ආදායමක් අපිට ලබන්න පුළුවන් අවස්ථාව තියෙනවා. හැබැයි සතුන්ගෙන් විශේෂයෙන්ම රිලව් වැනි දඬුලේනුන් වැනි සත්වයින්ගෙන් විශාල හානියක් පොල් වගාවට සිද්ධ වෙනවා. ඒ වගේම කරාඹු, සාදික්කා සහ කොකෝවා, ගම්මිරිස් වැනි වගාවන්ට නොයෙකුත් සත්තුන්ගෙන් වෙන හානි නිසා අපිට ලැබෙන ආදායම් සහ මේ අස්වැන්නේ විශාල ප්‍රමාණයක් විනාශයට පත්වෙනවා. ගරු සභාපතිතුමනි, ඒ නිසා සත්වයෙන් ආරක්ෂා කළ යුතුයි. ඒ වගේම මේ රටේ විශාල ආදායමක් ලැබෙන ජාතික ආදායමට මහා දායකත්වයක් දෙන මේ අපනයන කුෂ්කර්මාන්තය නගා සිටීම සඳහා විශාල දායකත්වයක් දෙන මේ කර්මාන්තය අපි රැකගත යුතු තිබෙනවා. ඒ වගේම අපි දන්නා කාරණයක් තමයි ගරු සභාපතිතුමනි, අපනයන කුෂ්කර්මාන්තය නම් වීම සඳහා මේ රජයේ විශාල ප්‍රයත්නයක් දරනවා. මම හිතන්නේ අපේ රටේ සමස්ත ඉඩම් ප්‍රමාණයෙන් කැල ගහණයට ඉතුරු කරන ඉඩම්, ඒ වගේම ජලපෝෂිත ප්‍රදේශයන් අතරපොම විශාල ඉඩම් ප්‍රමාණයක් අපනයන කුෂ්කර්මාන්තය සඳහා යොදා ගැනීමට හැකියාව තිබෙනවා. අපි දැනට අපේ ආසනයේ විශාල ඉඩම් ප්‍රමාණයක් තියෙනවා. පයිනස් වගාවන් කරලා මං හිතන්නේ පරිසරයේ විශාල හානියක් ජල උල්පත් හිඳී යනවා මේ පයිනස් වගාවන් දිගින් දිගට පවත්වාගෙන යාම. මං හිතන්නේ මේ පයිනස් පරිසරයට හානි වූ මේ ශාකයන් ඉවත් කරලා මං හිතන්නේ ඉවත් කරනකොට ඒ ලැබෙන ආදායම් රජයේ ආදායම් හැටියට අපිට ලබා ගන්න පුළුවන්. ඒ වගේම අපනයන කුෂ්කර්මාන්තයේ ඒ වගාවන් ඒ භූමියන් තුළ කරනවා නම් මං හිතන්නේ විශාල ආදායමක් අපිට මේ රටට එකතු කරගන්න පුළුවන්. ඒක නිසා අපි මම දැනට මේ රජයට යෝජනා කරලා තිනවා. ඉඩම් අමුතුමාගේ අනුමැතිය අපිට ලැබිලා තිනවා. හෙක්ටයාර 1000ක මුදලක් හෙක්ටයාර 1000ක ඉඩම් ප්‍රමාණයක් නාලපිටි ආසනේ නාගස්සන්න ප්‍රදේශයේ අපි ඉල්ලලා තිනවා. මං හිතන්නේ මැනුම් කටයුතු කරලා අක්කර 5කට උපරිමේ යටත්ව අපනයන කුෂ්කර්ම වගාවන් කිරීම සඳහා නිදහස් කරන්නට දැනට කටයුතු කරගෙන යනවා. මම හිතන්නේ අපි අක්කර 2-5 අතර භූමි ප්‍රමාණයක් එක් ගොවියෙකුට ලබලා දුන්නොත් මම හිතන්නේ විශාල ආදායමක්. අද ගම්මිරිස් වගාවක් කරොත් මම හිතන්නේ ගරු සභාපතිතුමනි, ඔබතුමා අපේ දිස්ත්‍රික්කයේ කෙනෙක් නිසා, ඔබතුමා මේ පිළිබඳව හොඳින් අවබෝධ කරගන්න, ඔබතුමා හොඳට දන්න කෙනෙක් නිසා විශේෂයෙන්ම ගම්මිරිස් වගාවක් කරොත් අක්කරකින් අඩුම ගානේ 7-8 මුදලක් වාර්ෂිකව ලබා ගන්න පුළුවන්. එම නිසා අක්කර 2 අපි ලබලා දුන්නොත් 15%කට වැනි ආදායමක් වර්ෂයකට ලබා ගැනීමේ හැකියාව තියෙන නිසා මේ අපනයන කුෂ්කර්මාන්තය සඳහා මේ රජය ගන්නා මේ උත්සාහය තුළ අපි රජයට යෝජනා කර සිටිනවා මේ අනවශ්‍ය වගාවන් ඉවත් කරලා ඒ වගේම සත්වයින් අද ගම්වැදීමට ප්‍රධාන හේතුව වෙලා තියෙන මේ කැලෑවල ෆයිනස් වගාවන් ඉදිකිරීම. ෆයිනස් ගහක කුරුල්ලෙක් වහන්නෙත් නැහැ, යට කිසිම සතෙක් ජීවත් වෙන්නෙත් නැහැ. ඒ නිසා අපේ ආසනේ විතරක් ගත්තාම අක්කර 10000 ගණන් තියෙන ෆයිනස් වගාවන්. ඒක නිසා ජල පෝෂිත ප්‍රදේශයන් සම්පූර්ණයෙන් ජලයෙන් අද හිඳිලා තියෙනවා මේ ෆයිනස් වගාව නිසා. ගරු සභාපතිතුමනි, අද අපනයන වගාවක් හැටියට අපිට කිතුල් වගාව හඳුන්වා දෙන්න පුළුවන්. අපේ ප්‍රදේශයේ ඉතා හොඳින් වැවෙන ශාකයක්. ඒ වගේම දැනට සත්වයෙන් තමයි කිතුල් වගාව ව්‍යාප්ත කරලා තියෙන නිසා වගාවක් හැටියට කිතුල් ආශ්‍රිත නිෂ්පාදයන් කිරීම සඳහා ගොවීන් උනන්දු කරලා මං හිතන්නේ දැනට මේ රජය ගත්ත තීන්දුවක් හැටියට කිතුල්ව ගාව ඉස්සරහට ගෙනියන්නට ආධාර සහ නිකුත් පහසුකම් යටිතල පහසුකම් ලැබෙමින් පවතුන නිසා කිතුල්ව ගාවත් අපි ඉස්සරහට ගෙන යාම සඳහා කටයුතු කරමුයි කියන යෝජනාවත් මම මේ අවස්ථාවේදී කරනවා. ගරු සභාපතිතුමනි, මම මුලින් සඳහන් කරා වගේ තේ කර්මාන්තය, ඒ වගේම රබර් කර්මාන්තය නගා සිටුවීම සඳහා මේ පවතින පැවතිච්ච ඒ රජයන් විශාල උත්සාහයන් දරලා තියෙනවා. ඒ තුළ මේ වගාවන් මේ වෙනකල් රැකගෙන යාමට අපිට අවකාශ ලැබිලා තියෙනවා. ඒ වගේම මේ පොහොර සහනාධාරයේ තුල අද කෙලින්ම ඍජුව ගොවියට ලැබෙන මුදල් නිසා කාබනික පොහොර සහ රසායනික පොහොර භාවිතා කිරීම සඳහා ගොවියට තමන්ගේ අභිමතය පරිදිය කටයුතු කිරීම සඳහා අවසරය ලැබිලා තියෙනවා. මම හිතන්නේ ගොවියන් ඉතා සතුටින් ඉන්නවා. අද කොම්පෝස් පොහොර නිෂ්පාදනය කර ගැනීම සඳහා මේ මුදල් ලබා දීමට යෙදවීමට ගොවියට හැකියාව ලැබිලා තියෙනවා. අපි කෘෂිකර්මාන්තය කරන කට්ටියක් හැටියට, අපි කෘෂිකර්මාන්තයට සම්බන්ධ කෙනෙක් හැටියට මම අපනාදී කෘෂිකර්මයේ සම්බන්ධයෙන් මම අක්කර 30ක 40ක ප්‍රමාණයක් මමම වවලා තියෙන කෙනෙක් හැටියට, අපි බොහොම සංවේදී තැනක් හැටියට විශේෂයෙන්ම මේ රජය මේ ගන්නා උත්සාහය තුළ අපි විශ්වාස කරනවා ඉදිරියේදී අපනානි කෘෂිකර්මාන්තය නගා සිටුවීමේ මේ ප්‍රයත්න තුළ මේ රටේ ජාතික නිෂ්පාදයන් ඒ වගේම ජාතික ආදායමට විශාල දායකත්වයක් ලබා ගැනීමට අපිට හැකියාව ලැබෙනවා. ඒක නිසා ගරු සභාපතිතුමනි, ඔබතුමා මේ පිළිබඳව කතා කිරීම සඳහා කාලය ලබා දීම පිළිබඳව ස්තුති කරමින් මගේ කතාව අවසන් කරනවා.
ස්තුතියි ගරු විජිත වේරුකොඩ මන්දිතුමා.
ගරු මූලාසනාරූඪ සභාපතිතුමනි, ශ්‍රී ලංකා අපනයන සංවර්ධන පනත යටතේ නියෝග කීපයක් සාකච්ඡා කරන මේ මොහොතේ අදහස් කීපයක් දක්වන්නට කැමැති. අපි දන්නවා මේ රට දියුණු කරන්නට නම් විශේෂයෙන්ම නිෂ්පාදන ආර්ථිකයකට යන්නට ඕන. අපි දන්නවා 1977 මේ ආර්ථිකය විවෘත කරාට පස්සේ බලාපොරොත්තුවක් තිබුණා මේ රට කාර්මික රටක් වෙයි, ලෝකෙ දියුණු රටක් වෙයි වගේ ඉහළ අපේක්ෂණ ජනතාව තුළ තිබුණා. නමුත් අපි දකිනවා ඒක ඇත්තටම සුජීව සේනසිංහ ගරු නියෝජ්‍ය රාජ්‍ය ඇමතිතුමා කිව්ව විදිහට සීන ආර්ථිකය. හැබැයි තාමත් සීන ආර්ථිකයක තමයි අපි ජීවත් වෙන්නේ. මේ වෙනකොට අපේ අපනයන ආදායම අඩුයි, ආනයන වියදම වැඩි, විදේශ සංචිත ප්‍රමාණය අඩු වීගෙන එනවා, විනිමය අනුපාතය අඩු වෙලා යනවා, ඒ වගේම වෙළඳ ශේෂය අඩු වීගෙන යනවා. ඉතින් මේ මෙහෙම බැලුවම අපේ රට ආර්ථික වශයෙන් ඉස්සරහට ගෙන යන්න විශාල වශයෙන් මේ නිෂ්පාදන ආර්ථිකය දියුණු කරගන්නට සිද්ධ වෙනවා. සංඛ්‍යාලේඛන දිහා බැලුවම 1977 ඉඳලා අපි දකිනවා අපනයන ආදායම වැඩි වෙලා තියෙනවා. ඩොලර් මිලියන 1977 48.2 ඉඳලා 2014 වෙනකොට 11,114.6 දක්වා වැඩි වෙලා තියෙනවා. හැබැයි 2015 වර්ෂයේ අඩු වෙලා තියෙනවා. මේ අපනයන ආදායමේ ව්‍යුහය වෙනස් වෙලා තියෙනවා. මුලදී කෘෂිකර්මාන්ත අංශයේ අපනයන දායකත්වය වැඩි වෙලා තිබිලා වර්තමානයේ වෙනකොට කාර්මික අපනයන වල දායකත්වය වැඩි වෙලා තියෙනවා. ඒක හොඳ ප්‍රවණතාවයක්. නමුත් මේක ප්‍රමාණාත්මක සහ ගුණාත්මකව වර්ධනය වෙලා නැහැ කියන කාරණය අපි සිහිපත් කරන්න ඕනේ. අපි අපනයනය කරනකොට විශේෂයෙන්ම අපනයනයේදී කෘෂිකර්මාන්ත, තේපොල්, රබර් වගේ සම්ප්‍රදායික අපේ අපනයනය තමයි මුල් කාලයේදී අපිට අපනයන ආදායම විදිහට ලැබුණේ. මෑත කාලෙ වෙන විට රබර් අපනයන ඉන්න අපි ලබන ආදායම අඩු වුණා. ඉතින් ඒකේ මම හිතන්නේ විදේශ වෙළඳ පොලේ ඉල්ලුම් අඩු වීම නිසා, විශේෂයෙන්ම කණිජ තෙල් මිල ඉහළයාම නිසා කෘතිම රබර්වලට තියෙන අපහළයාම නිසා කෘතිම රබර්වලට තියෙන නිෂ්පාදනය වැඩි වුණා. ඒ නිසා ස්වභාවික රබර්වලට තියෙන ඉල්ලුම අඩු වුණා. මේ හේතුව නිසා අපේ රටේ රබර් කර්මාන්තය ආශ්‍රිත ජීවත් වුණු පිරිසකට බොහොම ගැටලු සහගත තත්ත්වයකට පත් වුණා. රබර් ආදායම් රබර් වලින් ලැබෙන ආදායම අඩු වුණා, අපනයන ආදායම අඩු වුණා වගේ නිසා මේ රබර් කර්මාන්තේ නගා සිටීම සඳහා 15% සිස්බද්ද 104 දක්වා අඩු කිරීම හොඳයි. නමුත් රබර් කර්මාන්තය ඒ තුලින් ඒට නැවත ජීවේ දෙන්න පුළුවන්ද කියන එක ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ වෙනකොට විශේෂයෙන්ම මා නියෝජනය කරන මොනරාගල දිස්ත්‍රික්කයේ රබර් වගාකරුවන් නිෂ්පාදකයන් අන්ත අසරණ තත්ත්වයට පත් වෙලායි. මේ වෙනකොට රබර් කර්මාන්තෙන් ඈත් වෙලා ඉන්නවා. රබර් කිරි කපන්නේ මොකද ඒ නිෂ්පාදන වියදම ලැබෙන ආදායමට වඩා වැඩි. ඒ නිසා අද රබර් ගස් කපලා ඒවත් දරට විකුණන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. එහෙම වුණොත් අපේ සම්ප්‍රදායික රබර් වගාව අපනයන ආදායම ලැබෙන මේ රබර් කර්මාන්තය විනාශ වෙන්න පුළුවන්කම ලැබෙනවා. ඉතින් අශ්වයාපනලා ගියාට පස්සේ ස්ථාලේ වහලා තේරුමක් නැහැ. නමුත් කොහොමාරි අවසානයේ හරි මේක තේරුම් ගැනීම ඉතා වැදගත් විදිහට අපි දකිනවා. විශේෂයෙන් රබර් කර්මාන්තය දැන් මොනරාගල දිස්ත්‍රික්කයේ වගේ දිස්ත්‍රික්කවලත් රබර් කර්මාන්තය කියන්නේ රබර් වගාව ව්‍යාප්ත වෙලා නිෂ්පාදනය වැඩි කරගෙන එන කාලෙදී තමයි මේ තත්ත්වයට මුහුණ දෙන්න සිද්ධ වුණේ. ඉතින් කොහොම වුණත් අපි හිතනවා මේ රට ඉස්සරහට ගෙන යන්න ඕන නම් මේ රට දියුණු කරන්නට ඕන නම් අපිට අවශ්‍යයි අපේ නිෂ්පාදනය වැඩි කරගන්න. හැබැයි නිෂ්පාදනය වැඩි කිරීමේ වැඩ කරගැනීමේ වැඩපිළිවෙලක් අපිට තියෙනවා කියලා නම් පේන්නේ නැහැ. මොකද වර්තමාන ආණ්ඩුව බරත බලා තියෙන්නේ කර්මාන්ත වැඩිපුර ආරම්භ කරන්න, විදේශ ආයෝජකයෝ ගෙන්නලා විදේශ ආයෝජකයන් හරහා කර්මාන්ත ආරම්භ කරලා විදේශ වෙළඳපොළ ඉලක්ක කරගෙන මේ රටේ භාණ්ඩ නිෂ්පාදනය කරලා අපනයනය කරලා ආදායම ලබා ගන්න. නමුත් දැනටම අවුරුද්දක් ගත වෙලායි අපාරයි. ඒ වගේම ජනාධිපතිවරණයෙන් පස්සේ අවුරුදු දෙකකට ආසන්න කාලයක් ගත වෙලා තියෙනවා. හැබැයි කර්මාන්ත කතා කරාට සමුළුවලට ගියාට රැස්වීම වලට ගියාට ලෝක සමුළුවලට ගියාට තාම ආයෝජනේ ඇවිල්ලා නැහැ. හැබැයි තිබෙන ආයෝජන ප්‍රමාණයත් අඩු වෙලා තියෙනවා. මොකද 2015 වසරේ පමණක් ඉවත් කරගත් විදේශ ආයෝජන ප්‍රමාණය දළ දේශීය නිෂ්පාදිතයෙන් 2.2. මොකද මෑත කාලීනව සිදුව තියෙන්නේ විදේශ ආයෝජන ගලා එනවා වෙනුවට තියෙන ආයෝජනත් රටින් බැහැරවීම. මේ රටේ රජයේ සුරුකුම් පත්වල ආයෝජනය කරලා තිබුණ විදේශ විනිමය පසුගිය මාස කීපය තුළ ආයෝජකයෙන් ඉවත් කරගත්තා. ඒක පැහැදිලි කාරණයක්. ඒක තමයි මම මතක් කරේ 2015 වසරේ පමණක් ඉවත් කරගත විදේශ ආයෝජන ප්‍රමාණය දළ දේශීය නිෂ්පාදිතයෙන් 2.2. ආණ්ඩුව බලයට පත් වුණු මුල් කාලෙම දැවන්ත ආර්ථික සමුළුවක් තියලා ප්‍රවීණ ආර්ථික විද්‍යාඥ ජෝසන් ස්ටිංලිට්ස් ගෙන්නලා උපදෙස් දුන්නා. නමුත් විදේශික ආයෝජකව බලාපොරොත්තු වන තරම් මහවි නැහැ. ඒ වගේම කෝටිපති ව්‍යාපාරික ජෝර්ජ් සොරොස් මහත්මයා ගෙන්නලා ආයෝජන ආකර්ෂණ කරගැනීමේ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කළා. නමුත් ජෝර්ජ් සොරොස් මහත්මයා ආපහු ගියා. නමුත් අපි හිතන තරම් ඒ ආයෝජනය මේ රටේ ක්‍රියාත්මක වුණේ නැහැ. අපිට මතක අග්‍රමාත්‍යතුමා සඳහන් කළා මේ කුලියාපිටි වොක්සගන් කාර් නිෂ්පාදන කර්මාන්තශාලාවක් ආරම්භ කරනවා මේ අවුරුද්දේ සැප්තැම්බර් වෙනකොට. නමුත් දැන් ඔක්තෝබර් මාසේ. ඒ වගේම ඉරාන් වික්‍රමරත්න අමාත්‍යතුමා සඳහන් කරා ඒක එන්නේ නැහැ කියලා. ඉතින් මේ විදිහට බැලුවම මේ ආර්ථික වර්තමාන ආණ්ඩුවේ ආර්ථික දැක්ම ඒ වගේම ආර්ථික ක්‍රියාවලිය පිළිබඳ අපිට ප්‍රශ්නාර්ථයක් තියෙනවා. මොකද පළමු අයවැය සම්මුති ආණ්ඩුවේ පළවෙනි අයවැය ඉදිරිපත් කරනකොට මේ රටේ ජනතාව විශ්වාස කරා, පාර්ලිමේන්තුවේ ඉන්න අපි සියලු මන්ත්‍රීවරු විශ්වාස කළා. ආර්ථික විප්ලවයක් ඇති කරලා ජනතාවට සහන ලබා දෙමින් ලොකු ගමනක් යයි කියලා. හැබැයි මුදල් අමාත්‍යතුමාම අයවැය සම්මත කරගන්නට කලින් විවිධ සංශෝධනය ගෙනා. එවගේ අග්‍රමාත්‍යතුමා ආර්ථික වැඩපිළිවෙළ ගැන කීප වතාවක් මේ පාර්ලිමේන්තුව දැනුවත් කළා. නමුත් ඒ බලාපොරොත්තු වන ප්‍රතිඵල පිළිබඳව අපිට බරපතල සැකයක් තියෙනවා. ඉතින් මේක රටේ ජනතාව මේක දන්නවා, අපි දන්නවා. මේ වෙනකොට මේ සම්පූර්ණ රාජ්‍ය තාන්ත්‍රය, රාජ්‍ය නිලධාරීන් පවා මේ ආණ්ඩුවේ වැඩපිළිවෙල පිළිබඳව ප්‍රසාදයක් නැහැ. විශේෂයෙන් තේ කර්මාන්තය, තේ කර්මාන්තය ගත්තම අපේ සම්ප්‍රදායික කෘෂිකර්ම අපනයනයන්ගේ පළවෙනි ස්ථානය ගත්ත ලංකාව. තාමත් සුද්ධ අපනයන ආදායම ගත්තම තේ කර්මාන්තය අපිට අමතක කරන්න බෑ. මේ වෙනකොට තේ වගාව සඳහා යොමු වෙලා ඉන්න මේ රටේ ජීවය වගේ හඳුන්වන මේ තේ කර්මාන්තය නිරත වෙලා ඉන්න කම්කරුව පිරිස් අද වෙනකොට මහපාර බදුල දිස්ත්‍රික්කය, ඒ වගේ රත්නපුර දිස්ත්‍රික්කය, නුවරඑළිය දිස්ත්‍රික්කය අද ජනතාව පාරට බැහැල. මොකද රාජ්‍ය සේවකයින්ට 10,000ක් වැඩි කරනකොට අද තේ වගාවල මේ රටට රම්පවුම් ගේන්න කටයුතු කරපු වෙහෙස මහන්සිය දරපු ඒ කම්කරුවන් අද මහපාර. එයයි වැඩියනේ රුපියල් 1,000කින් දවසකට වැටුප් වැඩි කරන්න ඉල්ලීම් කරන්න. නමුත් අද මේක ලබලා දෙන්න මේ රජයට බැරි වුණා. ඒ නිසා මේ දවස්වල එයගේ කම්කරුවන්ගේ ශ්‍රමය අද අපතේ යනවා.
ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමා වතු කම්කරුවන්ගේ අරගල ගැන සඳහන් කරා. දැන් ඔබතුමා කියන්නේ වතු කම්කරුවන්ට රුපියල් 1,000ක් දෛනිකව දීලා මේ වතු කර්මාන්තය, වැවිලි කර්මාන්තය පවත්වාගෙන යෑම යථාර්ථවාදී කියලාද? එහෙම නැත්නම් ඔබතුමා යෝජනා කරන්නේ කීයක් දෙන්න කියලාද වතු කම්කරුවන්ට දෛනික වැටුප වශයෙන්?
අඩුපතරමේ 1,000ක් දෙන්න බැරි නම් 800ක් දෙන්න. ඒගොල්ලෝ
ඉල්ලනවානේ.
මොකද යථාර්ථයෙන් අද වතුකරේ ගත්තම වතුකරේ ජනතාව තමයි දුප්පත්කමේ පතුලට ගිහිල්ලා ඉන්නේ. ඒ නිසා තමුන්නාංශයලා වතුකරේ ජනතාවගේ ඡන්ද බලය ලබාගෙන මේ ආණ්ඩු බලයට පත් කරන්න ලොකු වෙහෙසක් මහන්සියක් ඒ අය දැරුවා. ඒ අයගේ ජීවන තත්ත්වය ගැන හිතන්න, එයාගේ ජීවන වීදම, එයා ජීවත් වෙන්නේ කොහොමද අද? ඉතින් කලින් හිතපු නැති නිසා තමයි තමුන්නාංශලා බලයට පත් කරේ. ඉතින් තමුන්නාංශලා ඒ අය ගැන කතා කරා, හරිද? ඒ අය ගැන කතා කරලා බලයට පත් වෙලා තමුන්නාංශලා ඒ අය අමතක කරනවා, හරිද? ඒ නිසා තමුන්නාංශලාගේ යුතුකමක් වගකීමක් තියෙනවා ඒ වතුකරේ ජනතාව ගැන බලන්න, එයාගේ දුක් ගැනවිල්ලට සවන් දෙන්න. මොකද මේක ජනතාවාදී ආණ්ඩුවක්. ඒ නිසා තමුන්නාංශලා ඒ පිළිබඳව සවන් දෙන්න, අහුම්කම් දෙන්න.
පොඩ්ඩ අහන්න මේ කියන්නේ.
පොඩ්ඩ අහගෙන ඉන්න, අහගෙන ඉඳලා තමුන්නාංශේ පිළිතුරු කතාවේදී උත්තර දෙන්න. ඉතින් ඒ තේ කර්මාන්තයට වෙලා තියෙන ස්වභාවය පිළිබඳව ගරු සභාවතුමනි මම කතා කළේ. කොහොම වුණත් අපි සිහිපත් කරනවා වර්තමාන ආණ්ඩුවට ජනතාවට දුන් පොරොන්දු පිළිබඳව නැවතත් සිහිපත් කරලා ඒ අයට අවශ්‍ය සහන ලබලා දෙන්නත්, මේ රටේ ආර්ථිකය දියුණු කරගන්නට ඒ අපනයන කර්මාන්තයේ දියුණු කිරීම සඳහා මීට වඩා වැඩපිළිවෙලක් සකස් කරන්න කියන ඉල්ලීම සිහිපත් කරනවා. ඉතින් කොහොම වුණත් අපි
ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩියක් තිබෙනවා. විනාඩියක්
අපි සිහිපත් කරනවා. අපනයන ආදායම වැඩි කරන්න නම් ආනයන වීදමත් අඩු කරගන්න වෙනවා. මොකද දැන් අපනයන ආදායමට වඩා ආනයන වීදම දෙගුණකින් වැඩි. ඒ නිසා ආනයන වීදම සීමා කරන්න, විශේෂයෙන් අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය පිටරටවලින් මේ රටට ගේනවා. ඒ සඳහා විදේශ විනිමය විශාල ප්‍රමාණයක් ලැබෙනවා. අපේ රටේ විශේෂයෙන් කාන්තාවන් මැද පෙරදිග රටවලට ගිහිල්ලා තමන්ගේ දහඩිය ශ්‍රමය වගුරු වෙලා විදේශ මුදල් ප්‍රේෂණය කරනවා මේ රටට වාර්ෂිකව බිලියන 7ක් පමණ. ඉතින් ඒ මුදල මේ ආනයන අපනයන පරතරය පියවා ගැනීම සඳහා යොදනවා වෙනුවට මේ රටේ නිෂ්පාදනය කරන්න පුළුවන් ඒ හැම භාණ්ඩයක්ම නිෂ්පාදනය කරලා, විශේෂයෙන්ම ආනයන ආදර්ශන නිෂ්පාදනය වැඩිදියුණු කරලා ඒ විදේශ විනිමය ඉතිරි කර ගැනීම බොහොම වැදගත්. අපනයන ආදායම වර්ධනය කරගන්නා වගේම ආනයන වීදම අඩු කර ගැනීම සඳහා ආනයන ආදර්ශන කර්මාන්ත ආරම්භ කරන්න. විශේෂයෙන් අපේ වීගොවිතන කෘෂිකර්මාන්තයේ නිරතලා ඉන්න ජනතාවගේ සාවධානව මේ ආණ්ඩුව බලන්නට ඕන. පොහොර සම්බන්ධ ඇතිවලා තියෙන ප්‍රශ්නේ, සහතික මිලට අලෙවි කර ගැනීමට තමන්ගේ නිෂ්පාදන තියෙන ප්‍රශ්නේ, ඒවට ඇහුම්කන් දීලා ඒවට සාධාරණ විසඳුමක් දීලා මේ රටේ ජාතික නිෂ්පාදනය වැඩිදියුණු කරලා අපනයන ආදායම් වැඩි කරලා මේ ආර්ථික ඉස්සරහට ගෙන යන්න විශේෂයෙන්ම අපේ ඒකාබද්ධ විපක්ෂයේ සහාය ගාණ්ඩුවට ඒ වගේ අවස්ථාවදී ලැබලා දෙනවා කියන පණිවිඩය ලැබලා දෙමින් නිහඬ වෙනවා බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු එරාන් වික්‍රමරත්න නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඊට කලින්
ස්තුතියි
ආනන්ද කුමාරසිංහ මහත්මයා මුලසුන ගන්න.
මට ප්‍රථමයෙන් කතා කරපු මන්ත්‍රීතුමා කතා කළා රජයේ සුරැකුම් පත්වලට විදේශිකයන් ඩොලර් ආයෝජනය කරලා තිබුණා. දැන් ඒ විදේශිකයන් ආයෝජනය කරපු ඩොලර් පිටරටට අරගෙන යනවා. ඒ නිසා ලැබුණ ආයෝජනය අඩු වෙලා තියෙනවා කියලා මම හිතන්නේ. අපි අද මුහුණ දෙන ප්‍රශ්නය අපි මුහුණ දෙන්නේ පසුගිය රජය අනුගමනය කරපු ඒ ආර්ථික මූල්‍ය ප්‍රතිපත්ති නිසායි. පසුගිය රජය රුපියලේ අගය කෘතිමයව තබා ගත්තා. එක ක්‍රමයකට කෘතිමයව තබා ගත්තා. රුපියලේ අගය කෘතිමයව තබා ගත්තහම රුපියල අනිකුත් රටවල් වල ඒ මුදල් එක්ක සසඳනකොට ඒකෙන් තරඟකාරී වෙන්නේ නැහැ. එතකොට මොනවද වෙන්නේ? විදේශ ආයෝජකයාට එයාගේ රටේ යාගේ මුදලින් ආයෝජනය කරනකොට සාමාන්‍යයෙන් ලැබෙන ප්‍රතිශතයවිල 2-3-4 වෙනකොට මේ රට ඇවිල්ලා රුපියලේ පොලිය 9-10-11 ඒ අයගේ ලාභය සූරා ගත්තා. ඕකයි ඇත්තටම සිදුවන දේ. ඒ නිසා ඒ අය ඒ රටේ ඉඳලා මේ රටට එමුද ලැබලා ඒ අයගේ යෙන් එකේ ලැබෙන පොලිය නැත්නම් ඩොලර් එකෙන් ලැබෙන පොලිය වෙනුවට රුපියලේ පොලිය ලබා ගත්තා. ඇත්තටම මේ කෙටි කාලීන මේ වගේ ආර්ථික ප්‍රතිපත්ති නිසා තමයි අද මුහුණ දෙන ප්‍රශ්න වලට අපි මුහුණ දෙන්නේ. ඒ නිසා තමයි ඒ ක්‍රමය අපි වෙනස් කරලා තියෙනවා. අපි රුපියලේ අගය කෘතිමය තබන්නේ නැහැ. ඒක තරඟකාරී විදියට රුපියලේ අගය පවත්වාගෙන යනවා. ඇයි අපි රුපියලේ අගය තරඟකාරීව පවත්වාගෙන යන්නේ? රුපියලේ අගය තරඟකාරීව පවත්වාගෙන යන්නේ මේ රටෙන් අපි විදේශයට අපනයනය කරනකොට ඒ අපනයනය කරන ප්‍රමාණය වැඩි කරගන්නයි. අවුරුදු 15ක කාලයක් තුලදී මේ රටෙන් අපනයනය කරපු ප්‍රමාණය දලදේශීය නිෂ්පාදනයෙන් 30%කින් 15%කට වැඩි අඩු වෙලා තියෙනවා. මේක තමයි පසුගිය වකවානුවේ සිදුවුණ දේ. මේක තමයි රට අද මුහුණ දෙන විශාලතම ආර්ථික ප්‍රශ්නය. වැරදි ප්‍රතිපත්ති නිසා තමයි අද මේ ප්‍රශ්නයට අපි මුහුණ දෙන්නේ. අපේ රජය කෙටිකාලන ප්ලාස්ටර් එකක් අලවන්න ලෑස්ති නැහැ. අපි මේක තේරුම් අරගෙන දීර්ඝකාලීනව හරි ආර්ථික පදනමක් යොදවගෙන යනවා දීර්ඝකාලීන ස්ථාවර සංවර්ධන වැඩපිළිවෙලකට යන්නේ. ඒ නිසා තමයි රුපියලේ අගය අද තරඟකාරී ලෙස පවත්වාගෙන යන්නේ. අද මෙතන ඉදිරිපත් කරලා තියෙන්නේ සෙස් බදු නැත්නම් අපනයනය සඳහා තියෙන මේ බදු වෙනස් කිරීම කීපයක්. මම දෙකක් ගැන පමණක් සඳහන් කරන්න කැමැති, හතරක් සඳහන් කරලා තිබුණාට. රබර් වල මිහිල පහත වී වැටීම හේතුගෙන් දේශීය රබර් අපනයනකරුවන් දිරිගැන්වීමටත් ඒ වගේම දේශීය වෙළඳපොළෙහි තරඟකාරීත්වය ඇති කිරීමට අපි සෙස් බද්ද අඩු කරලා තිනවා. කිලෝග්‍රෑම් එකට රුපියල් 15 සිට කිලෝග්‍රෑම් එක රුපියල් 4 දක්වා අඩු කරලා තිනවා. මේකෙන් දේශීයව තරඟකාරීත්වයක් ඇති වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි අපනයනය කරන්න තරඟකාරී මිලක් ලැබෙනවා. රබර් කර්මාන්තයේ තියෙන ප්‍රශ්නේ ඇවිල්ලා මේ රට තුළ තිබෙන ප්‍රශ්නයක් පමණක් නෙමෙයි, ජාත්‍යන්තර ප්‍රශ්නයක් තියෙනවා. ජාත්‍යන්තර වෙළඳපොළේ මිල අඩු වෙලා තියෙනවා. රබර් වල මිල කණිජ තෙල් මිලට සම්බන්ධතාවයක් තියෙනවා. ඒ අනුව තමයි ඒක ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ නිසා කවුරු මොනවා කළත් ඒකට සීමාවක් තියෙනවා. මොකද මේක ජාත්‍යන්තර වෙළඳපොළේ ගනුදෙනු කරන ද්‍රව්‍යයක් නිසා ඒක ජාත්‍යන්තර වෙළඳපොළෙන් තමයි තීරණය වෙන්නේ. ඉතින් දැන් තියෙන විදියට 2018 පමණ වෙනකන් මේ රබර් වල ජාත්‍යන්තර මිල, ලංකාවේ මිල නෙමෙයි රබර් වල ජාත්‍යන්තර මිල සාමාන්‍යයෙන් පහළ මට්ටමක තමයි පැවැත්වෙගෙන යන්නේ. ඊට අමතරව අද යෝජනා කරලා තියෙනවා රට තුළ ගව ඝාතනය අඩු කරලීමට ඇත්ත අරමුණු ඇතුව ආනයනයක ගව කළුකුමන් හා බැටලු මස් මත පනවා තිබූ ආනයන සෙස් බද්ධ සියට තිහේ ඉඳලා කිලෝග්‍රෑමෙක් රුපියල් 225 සිට 115 දක්වා හෝ කිලෝග්‍රෑම් එකක් රුපියල් 100 දක්වා අඩු කරන්න යෝජනාවක් ගෙනල්ලා තියෙනවා. මං හිතන්නේ මේ යෝජනාවත් හොඳ යෝජනාවක්. එතකොට අපට ගව ඝාතනය අඩු කරගන්නට පුළුවන් වෙයි කියලා. නමුත් මම මේ කෙටි කාලය යොදවන්නට යනවා අපනයනය ගැන තව දිග දුරට කතා කරන්න. අපේ රජයට යම්කිසි දර්ශනයක් තියෙනවා. ඒ දර්ශනය ඇවිල්ලා 115ට අඩුවෙච්ච දළදේශීය නිෂ්පාදන ප්‍රතිශතයක් හැටියට අඩුවෙච්ච ඒ අපනයනය අපි බලාපොරොත්තු වෙනවා මේ අවුරුදු පහ කාලය තුලදී ලබන අවුරුදු 4 තුලදී ඒක නැවතත් 130 දක්වා ගෙන යන්න. ඒකට අපි දන්නවා අපනයන සංවර්ධන මණ්ඩලයක් තියෙනවා, EDB එකක් තියෙනවා. EDB එක බාරව සිටින අද අපේ සුජීව ඇමතිතුමා මෙතන සිටිනවා. ඒකේ දර්ශනයක් තියෙනවා. ඒක ඇවිල්ලා රට තුල ඒක තමයි ප්‍රාථමික ආයතනය මේ අපනයනය වැඩි කිරීමට. අපනයන සංවර්ධනය තමයි ඒ ආයතනයේ වගකීම. ජාත්‍යන්තර තරඟකාරීත්වය වැඩි කිරීම, අපනයන ආදායම වැඩි කිරීම. දැන් ඒක කිරීමට නම් කරුණු දෙකක් තියෙනවා විශේෂයෙන්ම අපි දැනගත යුතු. එකක් ඇවිල්ලා අපි විදේශීය වෙළඳපොළ දැනගන්නට ඕනේ. ඒ වගේම විදේශීය පාරිභෝගිකයව තේරුම් ගන්නට ඕනේ. මේ කරුණු දෙක තමයි මේ ආයතනයෙන් කරන්න හදන වැදගත්ම දේ. මේ අපනයනය වැඩි කරන්නට නම් කුඩා පරිමාණයේ නිෂ්පාදිකයොත් අපනයනයට ඇතුල් වෙන්නට ඕනේ. දැන් දුප්පත් රටක ඇවිල්ලා අපනයනයේ ව්‍යුහය ඇවිල්ලා විශාල කර්මාන්ත කීපයක් තමයි අපනයනය කරන්නේ. ලංකාව මධ්‍යම ආදායම රටක් වුණත් ලංකාවේ තියෙන අපනයනයේ ව්‍යුහය ඇවිල්ලා දුප්පත් රටක අපනයනයේ ව්‍යුහයයි. අපේ මධ්‍යම හා සුළු පරිමාණයේ කර්මාන්ත මුළු අපනයනයේ 15%කට අඩු ප්‍රමාණයක් පමණයි අපනයනය කරන්නේ. ඇත්තටම මධ්‍යම ආදායම් රටක සුළු හා මධ්‍යම පරිමාණයේ කර්මාන්ත 30%-40% අතර ප්‍රමාණයක් අපනයනය කළ යුතුයි. මේ ව්‍යුහය තමයි අපි වෙනස් කරන්න හදන්නේ. මේ ව්‍යුහය වෙනස් කරන්න තමයි මේ අඩිතාලම අපි යොදවගෙන යන්නේ. ඉතින් මේක වෙනස් කරන්න බැංකු ණය ලබා දෙන්නට ඕනේ සුළු හා මධ්‍යම පරිමාණයේ අපනයනය කරුවන්ට. බැංකු මේ ණය දෙන්න ලෑස්ති නැහැ. මොකද සුළු හා මධ්‍යම පරිමාණයේ ඒ අපනයන කරුවන් හුඟක් ඒ නිෂ්පාදන කරුවන් හුඟක් වෙලාවට අපනයන ගැන දන්නේ නැහැ. වෙළඳපොළ ගැන දන්නේ නැහැ. ඉල්ලුම ගැන දන්නේ නැහැ. ප්‍රමිතිය ගැන දන්නේ නැහැ. කොහටද මේක එවන්න පුළුවන් කියන එක දන්නේ නැහැ. ඒ අයට අත්දැකීම නැහැ. එතනට තමයි අපේ මේ අපනයන සංවර්ධන මණ්ඩලේ දායකත්වය ලබා ගන්නට පුළුවන්. අපේ අපනයන සංවර්ධන මණ්ඩලයේ EDB එකේ ලොකු වෙනස් වීම් දැන් සිදු වෙගෙන යනවා. මොම දක්ෂ පුද්ගලයන් පත් කරලා තිනවා. ඒකට මඟ පෙන්වන්න දක්ෂ පුද්ගලයන් පත් කරලා තිනවා. ඉතින් අපි යම් කිසි වෙනස් වීම් කරගෙන යනවා. මොකද මේ ව්‍යුහාත්මක වෙනස් වීම කරන්නට ඕනේ. නැත්නම් ඒ අපනයන වැඩි කරගන්නට බෑ. හුඟක් වෙලාවට අපනයනය සභාපතිතුමනි හුඟක් වෙලාවට අපනයනය මනින්නේ රටට ලැබෙන ආදායමෙන්. එහෙම විතරක් මැනලා හරියන්නේ නැහැ. අපි දැන් මනින්න ඕනේ අලුතෙන් වෙළඳ පොළවල් කීයක් අපිට ලැබුණද මේ වසර තුලදී. අලුතෙන් අපනයනයට රට තුල නිෂ්පාදනය කරන අය අපිට අපනයනයට කී දෙනෙක් පරිවර්තනය කරගන්න පුළුවන් වුණාද කියන එක අපි හොයලා බලන්නට ඕනේ. අපි දන්නවා උදාහරණයක් හැටියට ගත්තොත් EDB එක තියෙනවා, නෙදර්ලන්තයේ EDB එකක් තියෙනවා. ඒ රටේ කරන්නේ අපනයනය කරන නොකරන ව්‍යාපාර පහකේ අය තෝරනවා. අවුරුදු දෙකක සැලැස්මක් තියෙනවා. ඒ ව්‍යාපාර පහ ඒ අය ලැහැස්සි කරනවා අපනයනයට. ඒ අයට පෙන්වලා දෙනවා ඉල්ලුම තියෙන්නේ කොහෙද, කොහොමද මේක අපනයනය කරන්න පුළුවන්. ඒ අයට අවශ්‍ය තාක්ෂණික උපදෙස් ඒ අයට ලබා දෙනවා. ඒ විතරක් නෙමෙයි, ඒ දේශීය නිෂ්පාදන කරුවවල පිට රටවල්වල ප්‍රදර්ශනවලට ගෙනියලා ඒ අයට පෙන්වනවා කොහොමද මේක කරන්න පුළුවන් කියන එක. අද වෙනකන් අපනයනය සිදුවෙලා තියෙන හැම නෙමෙයි. අද වෙනකන් අපනයනය සිදුවෙලා තියෙන්නේ ඒ ව්‍යාපාරිකයාගේම උත්සාහයෙන් එතුමා අපනයනය කළා මිසක රාජ්‍ය දායකත්වයෙන් ඒක සිදු වෙලා නැහැ. දැන් අපේ අලුත් සැලැස්මේ රාජ්‍ය දායකත්වයෙන් ඒක කරන්න මේ විශාල සැලැස්මක් දැන් ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. අපිට ඉතින් මේ රටවල් වලින් හුඟක් පාඩම් ඉගෙන ගන්නට පුළුවන්. සභාපතිතුමනි, ඊට අමතරව හුඟක් වෙලාවට දේශීය නිෂ්පාදනය කරන බඩු භාණ්ඩ සේවාවන් ඒ ද්‍රව්‍ය වල ප්‍රමිතියත් පිටරටවල පාරිභෝගිකයා ඒ ගන්න ඒ ප්‍රමිතියේ වෙනසක් තියෙනවා. ප්‍රමිතියේ යම්කිසි පරතරයක් තියෙනවා. මේ පරතරය නැති කරන්නට ඕනේ. මේ පරතරය නැති කරොත් තමයි අපිට තරඟකාරී ලෙස අපනයනය කරන්නට පුළුවන් වෙන්නේ. පසුගිය යුගයේදී, පසුගිය කාලයේදී තරඟ කළේ එක ආයතනයක් තවත් ආයතනයක් එක තරඟ කළේ ලෝකයේ ආර්ථිකය ගොඩනැගුණේ ක්‍රමයටයි. නමුත් අද ලෝකය වෙනස් වෙලා තියෙන්නේ. මේ තරඟකාරීත්වය ආයතනයක් ආයතනයක් තරඟ කරලා දිනන්න පුළුවන් ගේමක් නෙමෙයි. මේක වෙනස් වෙලා තියෙන්නේ. අද මේ තරඟකාරීත්වයේ තියෙන්නේ value chain competition කියලා කියනවා. ඒ කියන්නේ නිෂ්පාදනය කරනකොට ඒකේ ඒ ක්‍රියාදාමයේ එක එක අංග තියෙනවා. එක ක්‍රියාදාමයක් තවත් ක්‍රියාදාමයක් එක්ක තරඟ කරනවා. value chain competition එකක් තියෙන්නේ. ඉතින් අද අපනයනය කරනකොට අපි අපනයනය කරන්නේ සම්පූර්ණ භාණ්ඩයක් සේවාවක් නොවෙන්නට පුළුවන්. ඒක පාරිභෝගිකයට යන එකක් නොවෙන්න පුළුවන්. ඒක ඇවිල්ලා තවත් value chain එකක තවත් කර්මාන්තයකට සපයන කොටසක් පමණක් වෙන්නට පුළුවන්. දැන් අපි මේක තේරුම් අරගෙන තියෙනවා. යුරෝපයට බඩු භාණ්ඩ යනවනම්, අග්නිදිග ලෝකයෙන් බඩු භාණ්ඩ යනවනම් ලංකාව තමයි අවසාන වරාය, last port of call. ලංකාව තමයි, කොළඹ තමයි අවසාන වරාය. එතකොට අපි ලොකු අවස්ථාවක් තියෙනවා. අපි අවසාන වරාය නම් අපිට ඒ බඩු භාණ්ඩ සේවාවන් ගේන්න පුළුවන් නම්, ඒ චේන් එකේ කොළඹට ගේන්න පුළුවන් නම්, ලංකාවට ගේන්න පුළුවන් නම් අපිට වාසියක් තියෙනවා. මොකද අපිට පුළුවන් මෙතන ඉඳලා ඉක්මනට ඒ වෙළඳ පොළවල් වලට යවන්න. ඒ වගේම we can be the final port of call before it goes into Asia and particularly to the Indian market. ඉන්දියාවට යම් කිසි රටකින් බඩු භාණ්ඩ සේවාවල් විකුණනවා නම් ලංකාව තමයි ළඟම තියෙන වරාය ඒ බඩු භාණ්ඩ සේවාවල් විකුණන්න. එතකොට එම ලංකාව හරහා අපිට ඒක විකුණන්නට පුළුවන්. එතකොට අපි විකුණන්නේ අපේ රටේම මේ නිෂ්පාදනය කරන බඩු භාණ්ඩ සේවාවන් නෙමෙයි. ඒක ඇවිල්ලා පැරණි ක්‍රමය, පැරණි අදහස ඒ විදිහට හිතන්නට බෑ. අලුත් ක්‍රමයට හිතන්න පටන් ගන්න ඕනේ. ඒ නිසා අපේ රජයට සැලැස්මක් තියෙනවා ලංකාව කොළඹ කේන්ද්‍රස්ථානයක් කරන්න. ඒක කේන්ද්‍රස්ථානයක් කරලා පිට රටවල් වලින් ඒ බඩු භාණ්ඩ සේවාවන් ගෙනල්ලා ඒක අපිට ඉක්මනට වේගයෙන් ශීඝ්‍රයෙන් කාර්යක්ෂමව ඒක ඉන්දියාවේ වෙළඳපොළ ලබා දෙන්න පුළුවන්. නැත්නම් ඒක අපේ යුරෝපයේ වෙළඳපොළට අපිට ලබා දෙන්නට පුළුවන්. මේක තමයි අපේ සැලැස්ම ඇවිල්ලා මේකයි. ඉතින් මේ දේ කරන්න තාක්ෂණය වැදගත් වෙනවා. මේ තාක්ෂණයට e-signatures වගේ දේවල් වැදගත් වෙනවා. අපේ අපනයන සංවර්ධන මණ්ඩලය මේ දේවල් ගැන යම්කිසි ක්‍රියාවලියකදී සිටිනවා. අපි සාකච්ඡා කරනවා අද වෙළඳපොළ ගිවිසුම් ගැන සාකච්ඡා කරනවා. එක එක ගැන කතා කරනකොට හුඟක් වේගයෙන් සමහර අය කතා කරනවා. කතා කරලා වැරදි මත ඉදිරිපත් කරනවා. එක එකට අපි ඇතුළු කරන එක දෙයක් ගැන මම මෙතන සඳහන් කරන්න කැමැති. ඒක ඇවිල්ලා mutual recognition agreement කියලා MRA කියන අදහස අපි ඔය එක එකේ සාකච්ඡාවල් වලට ඇතුළු කරනවා. ඒකෙන් කියන්නේ අපේ රටේ ඉඳලා වෙන රටකට යමක් විකුණනවා නම්, ඉන්දියාවට විකුණනවා නම් ඉන්දියාවේ ආයතනික ප්‍රමිති සහතිකයක් අපි ලබා ගන්නට ඕනේ. ඒක අපි කියන්නේ ඒක කරන්න අවශ්‍ය නැහැ. මොකද ඒක කරන එකෙන් අපි ඉන්දියාවට යන අපනයනය ප්‍රමාද වෙනවා, නාස්ති ඇති වෙනවා, ඒකේ මිල ඉහළ යනවා, බැංකුවලට මූල්‍ය ආයතන වලට ගෙවන්න තියෙන ඒ ගෙවීමුත් වැඩි වෙනවා. ඒ නිසා අපි ඒ අයගේ ප්‍රමිති ආයතන අපි පිළිගන්නවා, ඒ අය අපේ ප්‍රමිති ආයතන පිළිගන්නවා. ඒක තමයි mutual recognition agreement කියලා කියන්නේ. ඒක පිළිගත්තහම අපේ අපනයන කරුවට පුළුවන් අපේ රටේ ප්‍රමිති ආයතනයකින් සහතිකයක් ලබාගෙන ඒක කෙලින්ම ඉන්දියාවේ වෙළඳපොළට එවන්න. ඉන්දියාවේ ප්‍රමිති ආයතනයක ඒතර ඒ සහතිකය අවශ්‍ය නැහැ. එතකොට අපි මේ වෙළඳපොළ ගිවිසුම් වලට යනකොට ඉන්දියාව එක පමණක් නෙමෙයි, අපි රටවල් කීපයක් එක සාකච්ඡාවල් තියෙනවා. චීන එක තියෙනවා, දැන් සිංගප්පූරුව එක තියෙනවා, ඉන්දියාව එක තියෙනවා. ඒ වගේම අපි ට්‍රාන්ස් පැසිෆික් පාර්ට්නර්ෂිප් වැනි විශාල විශාල ගිවිසුම් වලට මූලික මූලික සාකච්ඡාවල් තියාගෙන යනවා. මලේසියාව එක්ක තායිලන්ත එක්ක සුජීව ඇමතිතුමා මතක් කරනවා සාකච්ඡාවල ආරම්භලා තියෙනවා කියලා. ඉතින් මේ මියුචුවල් රෙකග්නිෂන් එග්‍රීමන්ට් උත් අපි ඔය සහතික රට තුලම ඇති කරන්නට අපි ක්‍රියාත්මක වෙමින් පවතිනවා. ඒ අතර තුලදීම මානව සම්පත ගොඩනගන්නට උණු යපනයනට යනවනම් ඒකට අපේ EDB එක හරහා අපි ටෙක්නිකල් ඇසිස්ටන්ට් තාක්ෂණික සහාය දෙනවා. ඒකෙන් තොරතුරු ලබා ගන්න, වෙළඳ පොළවල් පිළිබඳව තොරතුරු ලබා ගන්න, ඒ වගේම බඩු භාණ්ඩවල සේවාවන් පිළිබඳ ප්‍රමිති ලබා ගන්න. ඒ පමණක් නෙමෙයි, කුඩා අපනයනය කරන ව්‍යාපාරිකයාට ජාලයක් නැහැ. මේව තමයි ප්‍රායෝගික දේවල්. විශාල ඒ අපනයනය කරන සමාගමට ජාල තියෙනවා. මෙයට ජාලයක් නැහැ. මේ ජාල හදන්නත් අපි වෑයම් කරනවා, රජය හරහා, රජයේ මැදිහත් වීම හරහා. ඉතින් EDB එකේ ප්‍රධාන කාර්යයක් ඇවිල්ලා කුඩා අපනයන කරුවව ලෝක වෙළඳපොළට සම්බන්ධ කර දීමයි. ඒ නිසා මම අවසන් කරන්නම්, විනාඩියෙන් අවසන් කරන්නම්. මේ ප්‍රමිතිය වැදගත් වෙනවා. ඒ නිසා EDB එකයි ශ්‍රී ලංකා SLSIC එකයි ශ්‍රී ලංකා ප්‍රමිති ආයතනයි එකට වැඩ කරනවා. ඒ වගේම අවසානයෙන් කියන්න ඕනේ මේක, ඒ ඇවිල්ලා මොනවද අද අපනයනය කරන්නේ? හුඟක් වෙලාවට වාද විවාදයේ තියෙන්නේ තේක ගැන, රබර් ගැන, පොල් ගැන, අපේ සාමාන්‍ය සම්ප්‍රදායික අපනයනය ගැන. කවුද හිතුවේ අපි ඉස්සර පාරට ගිහිල්ලා ටැක්සියක් නතර කරලා තමයි ගමනක් යන්නේ? නමුත් අද මොනවද වෙලා තියෙන්නේ? තාක්ෂණික සමාගමක්, තාක්ෂණය හරහා, තොරතුරු තාක්ෂණය හරහා සොෆ්ට්වෙයාර් එකක් හදලා ඌබර් කියන සමාගම ඇති වෙලා තියෙනවා. අද ඕන කෙනෙකුගේ පුද්ගලික වාහනය ටැක්සි එකක් බවට පරිවර්තනය කරලා තියෙනවා. ලෝකයේ විශාලම ටැක්සි සමාගමට එක ටැක්සියක්වත් අයිති නැහැ. අද එහෙම තමයි ලෝකයේ දියුණු වෙලා තියෙන්නේ. මම විශ්වාස කරනවා ශ්‍රී ලංකාවේ සිටිනවා අපේ ඉන්නවා අපේ විශ්වවිද්‍යාල වලින් එන, අපේ අනිත් පාසල් වලින් එන දරුවන් ඉන්නවා. මෙයට අදහස් තියෙනවා. මේ අදහස් සැබෑ කරන්නට අපේ රජයක් හැටියට අපි ඒ අත්තිවාරම දාලා අවස්ථාව සලසලා දුන්නොත්, මේ අවුරුදු පහේදී මේ අත්තිවාරම දාගත්තොත් දියුගුණසේකර මහතා ඊයේ පෙරේදා කිව්වා වගේ මේ රජය මම හිතුව අවුරුදු 10කට, ඔහු කිව්වා අවුරුදු 20කට පෙරලන්න බැරි වෙයි කියලා ඔහු සඳහන් කළා. මම ඒක විශ්වාස කරනවා. බොහොම ස්තුතියි මට ලබා දුන්න කාලය ගැන.
බොහොම ස්තුතියි. Honorable Hizbullah, you have 11 minutes.
Bismillahir Rahmanir Rahim. ගෞරව තවිසාලර් අවර්ගලේ, அபிவிருத்தி உபாயமுறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சின் மீதான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இலங்கைக்கும் சர்வதேச ரீதியிலே நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை, குறிப்பாக வர்த்தக ரீதியான உடன்பாடுகளை அடையாளம் கண்டு வர்த்தக ரீதியான உடன்பாடுகளினூடாக நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் நமது நாட்டை அண்மித்த நாடுகள் இன்று தொழில்நுட்பத்துறையிலே இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் கண்ட்ரிஸாக கைத்தொழிலை மையப்படுத்தி அந்த நாடுகள் கைத்தொழில் துறையிலே முன்னேறுகின்ற போது நாம் இன்னும் நமது நாட்டிலே நமது நாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்கின்ற ஒரு நாடாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை இண்டஸ்ட்ரியல் பேஸ் அடிப்படையிலே நாங்கள் மாற்றாதவரை எங்களது நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களுடைய தொழில் வாய்ப்பு பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண முடியாது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே பட்டங்களை முடித்துவிட்டு தொழில் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் வெறுமனே அவர்கள் முகாமைத்துவ துறையிலும் கலைத்துறையிலும் படித்துவிட்டு நாட்டிலே தொழிலை எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு அவர்கள் இண்டஸ்ட்ரியல் தொழிலே, தொழில்நுட்பத் துறையிலே, கைத்தொழிலே தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் நமது நாட்டிலே அதற்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை இண்டஸ்ட்ரியல் கைத்தொழில் துறையிலே மயப்படுத்த வேண்டிய, சர்வதேசத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய தொழிற்சாலைகளை மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நமது நாட்டுக்கு கொண்டு வந்து நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இன்று எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதியுடைய தலைமையிலே கௌரவ பிரதம அமைச்சர், குறிப்பாக கௌரவ அமைச்சர், இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ அமைச்சர், பிரதி அமைச்சர் நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை தொழில்நுட்ப ரீதியான முறைக்கு மாற்றுகின்ற நடவடிக்கைகளை நாம் இன்று வரவேற்கின்றோம். இன்று இந்தியாவுடனான எட்கா உடன்படிக்கையை பலர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையின் ஊடாக நமது நாட்டினுடைய பொருளாதாரம், நமது நாட்டினுடைய கைத்தொழில் துறை முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். குறிப்பாக தொழில்நுட்பத்தை, டெக்னாலஜியை நாம் அதிகம் பெற வேண்டியிருக்கிறது. இந்தியாவிலே தொழில்நுட்பத்துறை இன்று எல்லா கைத்தொழிலும் இன்று முன்னேறி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற தொழில்நுட்பத்தை நாம் பெற்றுக் கொள்வதில் எந்தவிதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதற்கு நாங்கள் எல்லோரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்வாறான ஒரு உடன்படிக்கை தான் இந்த எட்கா உடன்படிக்கை. எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இந்த விடயங்களை பற்றி சொன்னார்கள். நமது நாட்டு நமது அரசாங்கம் சீனாவுடன், ஏற்கனவே பாகிஸ்தானுடன், மலேசியா, சிங்கப்பூர் உட்பட பல நாடுகளுடன் இவ்வாறான வர்த்த உடன்படிக்கைகளை செய்திருக்கிறது. இன்னும் பல நாடுகளுடனான உடன்படிக்கைகளை செய்வதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவுடன் ஒரு உடன்படிக்கையை செய்வதில் எந்தவிதமான பிரச்சனையும் இருக்க முடியாது. நமது நாட்டினுடைய தொழில்நுட்பத்தை அதிகரிப்பதற்கு, நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு, நமதுக்கு நாட்டுக்கு தேவையான உயர் பெற்றுக் கொள்வதற்காக, ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்தியாவுடன் உடன்படிக்கை செய்வதை வெறுமனே அரசியல் லாபம் கருதி அல்லது பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக எதிர்க்கின்ற சக்திகள் அவ்வாறான தங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்திலே நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கௌரவ தாய்சாவளர் அவர்களே, குறிப்பாக ஏற்றுமதியிலே முக்கியமான ஒரு தாக்கத்தை செலுத்துவதுதான் எங்களுடைய நாட்டினுடைய தேயிலை தொழில். அந்த தேயிலை தொழிலிலே எங்களுடைய தேயிலை உற்பத்தி மலையகத்திலே மிக முக்கியமான ஒரு தொழில். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்றுமதி வருமானத்திலே மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆனால் இன்று கடந்த 10 நாட்களாக தேயிலை தோட்டங்களிலே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய தொழில்களுக்கு போகாமல் வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி வீதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவ எங்களுடைய பெருந்தோட்ட தொழில்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கள் கடந்த நேற்று கூட சம்பந்தப்பட்ட தோட்ட தொழில் துறைமாரோடு, முதலாளிமாரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையான வெற்றி அளிக்கவில்லை என்று நாங்கள் அறிகின்றோம். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்ற அந்த பெருந்தோட்டத்திலே இருக்கின்ற தேயிலை தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும், அந்த தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும், அடிப்படை வசதிகளை கூட பெற முடியாமல் இந்த நவீன யுகத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சிரமங்களுடன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 1000 ரூபாய் சம்பளத்துக்காக கடந்த 10 நாட்களாக வீதிகளிலே இறங்கி இன்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும். எங்களுடைய ஏற்றுமதியிலே இருக்கின்ற வருமானத்தை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலே அவற்றை செயற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். கௌரவ தவிசாளர் அவர்களே, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள் யுத்தத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. வடகிழக்கிலே எந்த அரச தொழிற்சாலைகளும் இயங்கவில்லை, தனியார் முதலீடுகளை செய்யவில்லை. யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் போயும் இன்னும் அந்த மாகாணங்களிலே தனியார் வந்து எந்த ஒரு தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை, அரசாங்க தொழிற்சாலைகளும் மீண்டும் திறக்கப்படவில்லை. ஆகவே ஏற்றுமதிக்கான சூழ்நிலைகள், ஏற்றுமதி மையங்கள் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஜோன், எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியல் ஜோன் அல்லது என்று பல வலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரும் வந்து இதுவரையிலே எந்த முதலீடுகளும் செய்யவில்லை. ஆகவே குறிப்பாக மட்டக்களப்பிலே, திருகோணமலையிலே போன்ற பல பிரதேசங்களில் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ பொறுப்பான அமைச்சர் அவர்கள் வடகிழக்கிலே முதலீடு செய்கின்றவர்களுக்கு ஒரு விசேட அங்குள்ள காலநிலை, கிளைமேட், அங்குள்ள சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகளால் முதலீட்டாளர்கள் வந்து அங்கு முதலீடுகளை செய்வதற்கு பெரிதும் முன்வருவதாக தெரியவில்லை. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். முதலீட்டாளர்களை வடகிழக்கிலே முதலீடு செய்வதற்கான முயற்சிகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மேலதிகமான வசதிகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு மேலதிகமான சலுகைகளை கொடுக்க வேண்டும். அதனூடாகத்தான் அவர்கள் அந்த பிரதேசங்களிலே தொழில் முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். எனக்கு எங்களுடைய முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரேமதாஸ் அவர்கள், அவர் அந்த காலகட்டத்திலே வடகிழக்கிலே போய் ஆடை தொழிற்சாலைகளை திறக்கிறவர்களுக்கு மிக அதிகமான கோட்டாக்களை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட கொழும்பைச் சேர்ந்த வர்த்தகர்கள் வந்து அந்த பிரதேசங்களிலே தொழிற்சாலைகளை திறந்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில்களை வழங்கினார்கள். ஆகவே கௌரவ தலைசாளர் அவர்களே, இந்த அரசாங்கம் வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை வழங்கி அங்கு குறிப்பாக மேலதிக வசதிகளை, சலுகைகளை கொடுக்கின்ற போது மாத்திரம்தான் நாங்கள் முதலீட்டாளர்களை அந்த பிரதேசங்களுக்கு கொண்டு வர முடியும். அதனூடாக எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். அதனூடாக எங்களுடைய ஏற்றுமதி அதிகரிக்க முடியும். அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற வறுமையை போக்க முடியும். இந்த நாட்டிலே மிகவும் வறுமையிலே வாழுகின்ற பிரதேசங்களாக வடகிழக்கு பிரதேசம் இருக்கிறது. ஆக வறுமையான நாட்டிலே இருக்கின்ற வறுமை கோட்டிங்கள் வாழுகின்ற மிக வறுமையான மாவட்டமாக மட்டக்குளம் மாவட்டம் கருதப்படுகிறது. அங்குள்ள கால சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அந்த மக்கள் விவசாயத்தை கூட முழுமையாக செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த கௌரவ ஏற்றுமதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ அமைச்சர் மலிக் சமரவிக்ரம் அவர்கள், அவருடைய பிரதி அமைச்சர் அவர்கள், அதே போன்று வர்த்தக அமைச்சர் அவர்கள், எதிர்காலத்திலே உங்களுடைய நடவடிக்கைகளின் போதும் வடகிழக்கு பிரதேசங்களிலே முதலீட்டாளர்கள் முதலீடுகளை செய்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான மேலதிக வசதிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மேலதிக சலுகைகளை கொடுப்பதனூடாக இந்த தொழில்துறையை முன்னேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
கரு இஷாக் ரஹ்மான் மந்திரிமா, புதுமான வினாடி அட்டாய்.
இலங்கை நாடானது 1867 ஆண்டிலே இந்த நாட்டிலே தேயிலை உற்பத்தி செய்யப்பட்டன. உலகிலே எங்கு சென்றாலும் இலங்கை என்று செல்கின்ற போது தேயிலை, இரப்பர், கொக்கோ போன்றவைதான் பேசப்படுகின்றது. ஆனால் அதற்கு மாற்றமான ரீதியிலே இன்று இலங்கை நாட்டிலே 1867 ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட தேயிலையானது 1870 ஆண்டளவிலே இலங்கையானது ஏற்றுமதி செய்யப்பட்ட அளவின் வீதம். இலங்கை 1948 ஆண்டு இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்த பொழுது இலங்கையிலே 134 மில்லியன் கிலோ ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஆனால் 2015 ஆண்டளவிலே அது 250 மெட்ரிக் டன் கிலோவாக இன்று ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இன்று நாங்கள் பார்க்கலாம், 1870 ஆண்டுக்கும் 2015 ஆண்டு காலப்பகுதிக்கும் எந்த அளவு ஒரு தூரம் இருக்கின்றது. இருந்த அளவிலும் கூட இன்று தேயிலை உற்பத்திக்கு இந்த நாட்டிலே வழங்கப்பட்ட திட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர் அணியிலே சொன்னார்கள், தேயிலை உற்பத்திக்கு அங்கு தொழில் புரிகின்றவர்களுக்கு உரிய சம்பள உயர்வை வழங்கவில்லை என்று. அவர்களும் உரிய சம்பள உயர்வை அந்த ஆட்சி காலத்திலே வழங்கியிருந்தால் இன்று இப்படியான ஒரு நிலை இருந்திருக்க முடியாது. அவர்கள் விட்ட தவறை மறைத்து இன்று ஆடுகின்ற ஆட்சியாளர்களுக்கு கை நீட்டி கதைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இலங்கை நாடானது பரக்கரமுர ரஜ அரசரின் காலத்திலே அரிசி கொத்து டன் அடிப்படையில் ஏற்றப்பட்டன. ஆனால் அதற்கு மாற்றமான ரீதியிலே இன்று அரிசி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்த நாட்டின் விவசாயத்தையும் ஏற்றுமதியையும் இல்லாமல் ஒழிக்கப்படுகின்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் ஒரு அனுராதபுரம் மாவட்டத்தில் வாழ்கின்றவன் என்ற ரீதியில் என்னுடைய மாவட்டம் 1997 ஆண்டு மிளகாய் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தது. அன்றைய ஆட்சிக்காரர்கள் அந்த விவசாயத்தை அடியோடு அழித்து இன்று வெளிநாட்டுகளிலிருந்து மிளகாயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இன்று காணப்படுகின்றதை நாங்கள் ஒரு கவலையாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு இந்த ஆட்சியிலே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவு ஏற்றுமதியை அதிகரிக்கக்கூடியவாறு ஒரு ஏற்பாடை செய்தால்தான் இந்த நாட்டின் வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிக்க முடியும். இல்லாவிட்டால் வெளிநாடு வருமானத்தை அதிகரிக்க முடியாமல் ஒரு பாரிய பிரச்சினைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று கதைக்கப்படுகின்றது மாட்டு இறைச்சிக்கான வரியை குறைப்பதாக இந்த சபையிலே பலரும் கதைத்ததை நானும் கேட்டவனாக இருந்தேன். இன்று மாட்டு இறைச்சி இறக்குமதி குறைப்பதன் காரணமாக இந்த நாட்டிலே கிராமப்புறங்களில் பாரிய ஒரு பிரச்சனைகளை நாங்கள் அனைவரும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கிராமப்புற விவசாயிகளின் மாட்டு இறைச்சி இறக்குமதி செய்தால் ஒரு வருடத்துக்கு 4 பில்லியன் ரூபாய் நாட்டின் வருமானம் இல்லாமல் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுடைய அனுராதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, திருகோணமலை மாவட்டம் மட்டுமல்ல, மட்டக்களப்பு மன்னார் போன்ற மாவட்ட விவசாயிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாகத்தான் அந்த மாட்டு வளர்ப்பு தொழிலாக இருக்கின்றது. இதற்கு ஒரு பாரிய சவாலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாட்டிலே இன்று நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரம் NLDB தலைவர் அவர்களின் கூற்றுப்படி மாடுகள் பால் தராத மாடுகளும் அதே நேரம் ஆண் மாடுகளையும் அறுப்பதன் மூலம்தான் பால் உற்பத்திக்கு சாதகமாக அமையும். அப்படி செய்யாவிட்டால் பால் உற்பத்தியிலும் பாரிய ஒரு பின்னடைவு இந்த நாட்டிலே ஏற்படும். இன்று பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், வெளிநாட்டு வருமானத்தை கூட்ட வேண்டும் என்று பலவிதமான கூற்றுக்களை நாங்கள் சொல்கின்றோம். ஆனால் அதுக்கு இப்படியான மாட்டு இறைச்சியை இறக்குமதி செய்வதன் மூலம் பால் உற்பத்தியை நீங்கள் அடியோடு இல்லாமாக்கி விடுவீர்கள். இதற்கு NLDB தலைவரின் கூற்றுத்தான் இங்கு அவருடைய கூற்றுப்படிக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு 100 கணக்கான மாடு கன்றுகள் அங்கு சாவடிக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலையும் அங்கு காணப்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே இனவாதிகளும் மதவாதிகளும் சில வியாபாரிகளின் ஒரு தந்திர உபகரணத்தை பிரயோசனப்படுத்தி இந்த மாட்டு இறைச்சியை இறக்குமதி செய்வதற்கு பல திட்டங்கள் செய்யப்படுகின்றன. இது ஒரு பாரிய நாட்டுக்கு பிளவை ஏற்படுத்தும். அந்த நேரத்திலே இந்தியாவை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்தியா நாட்டிலே ஆக கூடுதலான இந்து மதத்தவர்கள் வாழ்கின்ற நாடு. அங்கு ஒரு அரச கொள்கையாக வெளிநாட்டு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே 2015 கணக்கெடுப்பின்படி 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்து வெளிநாட்டு வருமானத்தை அவர்கள் பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம். இதோ த ஹிந்து பத்திரையிலே இதை வெளியாக்கப்படுகின்றது. இதை பார்க்கலாம், ஒவ்வொரு வருடத்திலும் பல கோடி ரூபாய்கள் வெளிநாட்டிலிருந்து வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இறக்குமதி செய்கின்ற இறைச்சியை காலம் தாமதித்து விற்பதன் மூலம் கேன்சர் போன்ற மிக பயங்கரமான நோய்களும் வருவதற்கு இடமளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் எந்த எவ்வகையான ஒரு நம்பிக்கையோடு வெளிநாட்டிலிருந்து மாற்றுச்சி என்று இலங்கை மக்களுக்கு கொடுப்பதற்கு முன் வருகின்றீர்கள்? எங்களால் நம்ப முடியுமா? எந்த இறைச்சி அனுப்புவார் என்று எங்களால் எப்படி நம்ப முடியும்? அதனால் அதற்கு நாங்கள் இந்த சபையிலே முற்றுமுழுதாக தடையாக இருக்கின்றோம். இப்படியான ஏற்பாடு செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், நாய்கள் இன்று ரோட்டில் எந்த அளவு அதிகரித்திருக்கின்றன, அதே போன்று மாடுகளும் ரோட்டில் அதிகரித்து மனிதர்களுக்கு தங்களுடைய உரிய காலங்களுக்கு நேரங்களுக்கு பயணங்கள் செல்வதற்கு அதொரு தடையாக இருக்கும் என்பதை நான் இந்த சபையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இலங்கை நாடானது ஒரு எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் கைத்தது போன்று இந்த நாட்டிலே வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிப்பதற்கு முன்னால் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த பிரேமதாஸ் அவருடைய காலத்திலே கிராமப்புறங்களுக்கு சென்று வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவாறு பல திட்டங்களை தீட்டி பல காமன் தொழிற்சாலைகளை அமைத்து வெளிநாட்டு வருமானத்தை அதுவரைக்கு பல திட்டங்கள் இருந்தன. ஆனால் இன்று அனைத்தும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டன. எங்களுடைய இந்த ஆட்சியில் வந்து ஒரு வருடம் பல வெளிநாடுகளை அழைத்து பல பெரும் தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு திட்டங்கள் ஈட்டி வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிப்பதற்கு திட்டம் ஈட்டப்பட்டிருந்தாலும் எதிரணிகள் அதுக்கு பலவிதமான கதைகளை சொல்லி எங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆண்ட காலத்திலே எதை செய்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதனால் வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடியவாறு இந்த நாட்டிலே உற்பத்தி ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு விவசாய நாடு, பேரளவில் விவசாய நாடாக நீங்கள் பேரளவில் சொல்லிக் கொண்டிருக்காமல் இந்த நாட்டிலே இரப்பர், தேயிலை, தென்னை, கொக்கோ போன்ற உற்பத்தியாளர்களுக்கு உரிய பிரயோசனம் அளிக்கக்கூடியவாறு அவர்களுக்கு வழிவகைகளை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே அபிவிருத்தியை செய்ய முடியும். இல்லாவிட்டால் இந்த நாடு கைத்தொழில் நாடாகவும் இல்லை, வியாபார நாடாகவும் இல்லை. செல்வதற்கு வெக்கம் ஒரு குண்டு ஊசியை கூட இந்த நாட்டிலே இருந்த ஆட்சியாளர்களால் ஒரு தொழிற்சாலை அமைத்து இறக்குமதி செய்யாமல் இந்த மக்களுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. எதை பார்த்தாலும் மேட் இன் சைனா, மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் இந்தியா என்று இருக்கின்றது. என்ன காரணம்? இவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கவில்லை, ஒரு திட்டம் இருக்கவில்லை. எங்களுடைய நாட்டின் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதமர் அவர்களும் அதற்குரிய எங்களுடைய அமைச்சர் அவர்களும் திறமை உள்ள அமைச்சர்கள் இரண்டு பேர் இருக்கின்றார்கள், எங்களுடைய நியோஜ அமைச்சரும் எங்களுடைய மற்ற அமைச்சரும் இதற்கான பல திட்டங்களை இன்று தீட்டி வருகின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்து இந்த வெளிநாட்டு வருமானத்தை இந்த நாட்டுக்கு கொண்டு குமிக்கக்கூடியவாறு பல திட்டங்களுக்கு உதவியாக இருந்து அவர்களுடைய ஏற்பாட்டு திட்டங்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விடையை நான் விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ.